இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தின் 1 பகுதி வாசிக்கலாம்.
புத்தி இல்லாத கலாத்தியரே.
போதும். புத்தி இல்லாத கலாத்தியரே, இதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே. இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய சபை, கலாத்தியா என்கிற இடத்தில் இருக்கிறதான அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை இப்படி அட்ரஸ் பண்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படிங்கிறார். இவங்களை ஆண்டவர் இப்படி கடினமாய் பவுல் ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த நிருபத்தை எழுதுகிறவர் ஏன் இப்படி எழுதுறார், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்ட்டார். எந்த நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறது இல்லை. பிலிப்பியருக்கு எழுத நிருபம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாராட்டுதலா இருக்கும். எபேசியருக்கு எழுத நிருபத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஆவிக்குரிய ஆழமான காரியங்கள் இருக்கும். கொருந்திய நிருபங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடிதம் கொள்ளுதல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பாராட்டுதலும் இருக்கும். ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒரு ஒரு காரியம் இருக்கும். ஆனால் இந்த கலாத்திய நிருபத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வசனங்கள் அந்த ஜனங்களை திட்டுகிறதாகவே இருக்கும். அந்த ஜனங்களை கடிந்து கொள்கிறதே நிறைய வசனங்கள் வரும். இந்த கலாத்திய சபை என்பது புறஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் சபை. அது இவங்க புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனங்களை ஆண்ட பவுல் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணும்போது புத்தி இல்லாத கலாத்தியரேன்ட்டாரு. இவங்களுக்கு புத்தி இல்லை. ஏன் இவங்க புத்தி இல்லைன்னு சொல்லப்படுறாங்க, அதான் இப்ப நமக்கு தேவை. இவங்க ஏன் புத்தி இல்லாதவர்கள் என்று பவுலின் மூலமாக வர்ணிக்கப்படுகிறார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவர்களை புறஜாதிகளிலிருந்து ரட்சித்து தமக்கென்று கர்த்தர் அவர்களை பிரித்தெடுத்து தம்முடைய சமூகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பின் மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் இவர்கள் ஆவிக்குரிய புத்தியிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறதுனாலே இவர்கள் தாங்கள் அடைந்த அந்த மேன்மையிலிருந்து வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை உணராமல் அதிலிருந்து வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி அவர்களை இந்த இடத்திலே பவுல் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தின் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 4வது வசனத்தை 1வது வாசிக்கலாம்.
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் அவர் பேசுறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்காக? இந்த கலாத்திய சபை ஜனங்களுக்கு, இந்த விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படின்னா, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பொல்லாத பிரபஞ்சம், அதாவது பொல்லாத உலகத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்மை தாமே தேவனுடைய சித்தத்தின்படியே சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்ததாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்ம சொல்லுவோம் நம்முடைய வியாதிகளை சுமந்தார், பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய வாழ்க்கை நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நமக்கு நரகத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறார், பல காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனா பவுல் இந்த இடத்துல பயன்படுத்துகிற வார்த்தை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும்படி. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு நபருடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விடுதலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையானது விடுதலையற்ற நிலைமையிலே போராட்டத்தோடு தவித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. எப்படி இந்த உலகத்திலே சமாதானம் அடிக்கடி எடுபட்டு போகிறது, சரீரத்தின் சுகம் எடுபட்டு போகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார நிலைமை பாதிக்கப்படுகிறது, பலவிதமான நிந்தனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது, குறைவுகள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கு மேல கொள்ளை நோய்கள் வருகிறது, எல்லாமே இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து மனிதனை வாட்டி கொண்டிருக்கிறது. நாம் விரும்புகிறத நமக்கு வருகிறதை பார்க்கிலும் நாம் விரும்பாத காரியங்கள் தான் நிறைய வருது. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் விரும்புகிறது நமக்கு கிடைப்பதை விட விரும்பாதவைகள் தான் நம்மை தேடி வருகிறது. அதுதான் உலகத்தின் நிலைமை. அதனாலதான் இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது பொல்லாத பிரபஞ்சம்ங்கிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுதலை செய்யும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு போகிறது ஒரு பெரிய விடுதலை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்திலே மரணத்தை சந்தித்தால் அவனுக்கு அது பெரிய விடுதலை. புரிதல், அவன் மரிக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகப்பெரிய விடுதலை. புரிதலா, நமக்கு மரணமும் விடுதலை தான், இயேசு கிறிஸ்துவின் வருகையும் விடுதலை தான். அதனால தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பிலிப்பியர் 1:21 சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்மை பலவிதமான நெருக்கடிகளிலே நம்மை கொண்டு போய் நிற்க வைக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்ததே நம்மை விடுவிப்பதற்கு. எங்கிருந்து விடுவிப்பதற்கு? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இந்த சபை ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த மீட்புக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அந்த மீட்பின் காரியத்தை அறிந்திருந்தும், ரட்சிப்பின் அனுபவத்தை அறிந்திருந்தும், மறுபடியும் அவர்கள் பழைய மார்க்கத்திற்குள், பழைய காரியங்களுக்குள் அவர்கள் போக ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்கே பவுலால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களை கடிந்து கொள்வதற்கான காரணம் அதுதான். இப்ப நம்ம வாசிக்கலாம் 3வது அதிகாரத்தை. இப்ப வாச உங்களுக்கு புரியும், வாசிக்கலாம்.
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்?
ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வைக்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி ஆரம்பித்து, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சிந்தனை உங்கள் மயக்கினவன் யார் என்று கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அது என்ன? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இந்த ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை இவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தின் நியாயப்பிரமாணத்தை இவர்கள் பிடித்து கொண்டு யூதர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியத்திற்குள் இவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை அறிந்தவர்கள், மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக இவர்கள் போறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுபடியுமாக பழைய ஏற்பாட்டின் சடங்காச்சாரங்களுக்குள் போறாங்க. மறுபடியுமாக விருத்த சேதனம், மறுபடியுமாக கைகளை கழுவிக்கொண்டு வீட்டுக்கு வரணும், மறுபடியுமாய் காலை கழுவிக்கொண்டு வீட்டுக்கு வரணும், இப்படி பலவிதமான பழைய ஏற்பாட்டு காரியங்களுக்குள் இவர்கள் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த நியாயப்பிரமாணம் என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபரை அடிமைத்தனத்துக்குள் கொண்டு செல்கிறது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் ஒரு நபரை என்றைக்குமே சிறைப்படுத்தக்கூடியது. இதை செய், இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத என்று சொல்லி மனிதர்களை சிறைப்பிடிக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களும் வயல்வெளியை கடந்து போகும் பொழுது, சீஷர்கள் பசியோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் பயிரை எடுத்து சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடும் பொழுது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை ஏன் செய்கிறார்கள்? பசிக்கு கொஞ்சம் கதிர்களை எடுத்து வாயில போட்டா அதை தடுக்கிறது நியாயப்பிரமாணம். ஓய்வு நாள் இதை நீ செய்யாதேங்குது. கையை கழுவாம ஏன் இவங்க சாப்பிட்றாங்கன்னு கேட்குது. காலை கழுவாம ஏன் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு கேட்குது. நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும் பொழுது மனிதன் அடிமைத்தனத்துக்குள் இருந்தான். இந்த கலாத்திய சபை ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலையின் பிரமாணத்திற்குள் வந்தவர்கள் இப்பொழுது மறுபடியும் பழைய பிரமாணத்திற்குள் போயிட்டாங்க. இப்ப நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இருக்கிறதுனாலதான் போன வாரம் போன ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை வச்சோம், இந்த ஆராதனை நம்ம சனிக்கிழமை வச்சிருக்கிறோம், அடுத்த வாரம் என்னைக்கு வேணாலும் வைப்போம், புரியுதுலாம், எப்ப வேணாலும் வைப்போம். அதனால வந்து அது உங்களுக்கு இனிமே போன்ல கால் பண்ணி சொல்லிடுவேன், அவ்வளவுதான், அதை வச்சு நீங்க வந்துட வேண்டியதுதான். அப்படிதான் இதுதான் சுயாதீன பிரமாணங்கிறது, புரியுதா? சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்துறார், என்னைக்கு வேணும் ஆராதனை பண்ணு, எப்ப வேணும் ஆராதனை பண்ணு, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதனை பண்ணு, அதை தான் ஆண்டவர் நமக்கு சிரிக்கிறார். இப்பொழுது கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற சுயாதீன பிரமாணம் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை மேலும் 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 வளர்ந்து செல்வதற்கு நம்மை வழி நடத்துமே தவிர நம்மை எதுவும் கட்டுப்படுத்துவதற்கு நம்மை நடத்தாது. இதுவே நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற நபராய் நாம் இருந்தால் சனிக்கிழமை மட்டும்தான் ஆராதிக்கணும். சனிக்கிழமை ஒருவேளை எல்லாரும் ஊரடங்கு சட்டம்னு கொண்டு வந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பதற்கு அனுமதி கிடையாது, புரியுதா? அனுமதி கிடையாது. சனிக்கிழமை மட்டும்தான் ஆராதிக்கணும். இப்போ நம்ம ஓய்வு நாள் ஆராதிக்கணும். ஒரு ஓய்வு நாள் சாயங்காலம் 6 மணியோட கரெக்டா முடிஞ்சிருச்சு. நம்ம 6 மணிக்கு மேலதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிற சர்வீஸ். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரையிலும் யூதருடைய ஓய்வு நாள். நம்ம வந்து இப்ப ஓய்வு நாள் முடிச்சுதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது கூட பாத்தீங்கன்னா 6க்கு பிறகு சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம கணக்கு கிடையாது, வசதியா இருந்த நேரத்தை நம்ம வச்சோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நீங்க எப்பவும் தேடலாம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் நமக்கு வருகிறது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். அந்த ஒரு காலத்தை கர்த்தர் சுயாதீனத்திற்குள் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லா நேரத்திலையும் தொடலாம், எங்கு வேண்டுமென்றாலும் தொடலாம், எப்பொழுது வேண்டுமென்றாலும் தொடலாம். ஆண்டவரை ஆராதிப்பதுதான் நமக்கு பிரதானமே தவிர நமக்கு நாளும் காலமும் நேரமும் நமக்கு முக்கியம் கிடையாது. எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. எல்லா நாள்லையும் ஆண்டவர் ஆராதிக்கணும். பழைய ஏற்பாட்டு வாரத்தில் ஓய்வு நாளிலே மட்டும் ஆராதிச்சாங்க, சனிக்கிழமையில மட்டும் ஆராதிச்சாங்க. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர் ஊழியம் செஞ்ச நாட்களிலே அவர் ஒரே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக 14 முறை அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். சுவிசேஷத்தில் நமக்கு குறிப்புகள் இருக்கிறது. 14 தடவை குற்றஞ்சாட்டப்பட்டார். அந்த 14 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எந்த இடத்துல வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் 14 முறை அவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். 38 வருஷம் பெதஸ்தா குளக்கரையில் ஒருத்தன் கிடக்கிறான், அவனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். ஓய்வு நாளிலே நீ எழுந்து போகக்கூடாது நிற்கிறாங்க. ஓய்வு நாடில எப்படி சுகமாக்கலான் இருக்கிறாங்க. சூம்பின கையுடையவன் ஒருவன் ஜபாலயத்திலே வந்து இருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கல நினைக்கும் பொழுது இவரை சுகமாக்கினால் அவரை பிடிக்கலான்னு குற்றம் கண்டுபிடிக்கலான்னு நிற்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அவனை முன்னால வர வச்சாரு. ஓய்வு நாளிலே நன்மை செய்வத தீமை செய்வத எது நியாயம்னு கேட்டார். கேட்டு அதன் பிறகு அற்புதம் செஞ்சார், கையை நீட்டினாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கர எரிச்சல் ஆயிட்டாங்க. இப்படி ஓய்வு நாள் இதெல்லாம் செய்யக்கூடாதே, ஏன் இவர் செய்யறார்? இவங்க என்ன நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றதும் மற்றும் ஊழியம் செய்யறது அற்புதம் செய்யறது எல்லாம் அவர் ஏதோ தன்னுடைய ப்ரொஃபஷன், அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த வேலையை அவர் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் செஞ்சுட்டு போட்டோம், சனிக்கிழமை இதை செய்யக்கூடாது, சனிக்கிழமை ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சதான் என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை அவர் அற்புதம் செய்வதையும் அவர் பிசாசுகளை விரட்டுகிறதையும் அவங்க பார்த்தவங்களால தாங்கிக் கொள்ள முடியல, அது தப்புன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து வியாதிகளை சுகமாக்கினது, பிசாசுகளை துரத்தினது மற்றும் அத்தனை அற்புதங்களை செய்தது எல்லாமே பிதாவை மகிமைப்படுத்தி பிதாவுக்குரிய ஊழியத்தை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாரு, திங்கக்கிழமை செஞ்சாரு, செவ்வாய்க்கிழமை செஞ்சாரு, வாரத்துல 7 நாளையும் அவர் ஆண்டவருக்காக வேலை செஞ்சார். அப்ப பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் ஒரு நாளை மட்டும் ஆண்டவருக்கு கேட்கிறது, ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் 7 நாளையும் ஆண்டவருக்கு கேட்கிறது. அப்ப நம்ம எல்லாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நம்ம 7 நாளும் ஆண்டவருக்காக செயல்படணும். இந்த சபையாரை குறித்து ஏன் இந்த இடத்துல பவுல் புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொன்னா, இவங்க மறுபடியும் அந்த பழைய ஏற்பாட்டில் கொண்டு போய் லாக் ஆயிட்டாங்க, ஒரு நாள் கலாச்சாரத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காரியம் என்ன? சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம், எப்பொழுதும் ஆண்டவருக்காக கிரியை செய்யுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஆராதனை பண்ணுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை தேடுங்கள், எந்த விதமான தடையும் நமக்கு கிடையாது, எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்காக நாம் நிற்க வேண்டும். சரி, இதன் பிறகு இந்த நியாய பிரமாணத்தின் காரியத்தை குறித்து பவுல் இவங்களை ஏன் புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார்? முதலாவது இவங்க நியாய பிரமாணத்தில் போய் லாக் ஆகிறாங்க. இரண்டாவது காரியம், ஏன் இவர்களை புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார், வாசிக்கலாம். 13:13 வாசிக்கலாம்.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்,
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாகி,
கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு,
நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு
நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்,
நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்.
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்,
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்
கிறிஸ்து இயேசுவினால்,
கிறிஸ்து இயேசுவினால்
புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்,
புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று.
இப்படி ஆயிற்று, போதும். இரண்டாவது காரியம், இவர்களை புத்தி இல்லாத கலாத்தியரே என்று இங்கே பவுல் சொல்வதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. என்னன்னா, சாபத்தை குறித்த ஒரு பய உணர்வு வந்திருக்கிறது. முன்னோர்களின் சாபம், இந்த சாபத்தை குறித்த ஒரு பயத்தோடு கூட இவனுடைய வாழ்க்கை வந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளை சாபத்தை குறித்து நினைக்கவே கூடாது. சாபம் என்பது அவனுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தொடர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த தவறுகள் நடக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல இடத்துல சாபத்தை முறிப்பது எப்படி, சாபத்தை முறிக்கிறதற்காக நம்ம வந்து அதற்கான கூட்டம் இப்படியெல்லாம் கூட ஒரு சிலர் நடத்துறதை நான் பார்த்திருக்கிறோம். எதுக்காக சொல்றேன்னா, இது அவசியம் இல்லை. ஒருவன் ரட்சிக்கப்பட்டுட்டானாலே அந்த நேரத்தில் அவன் மேல் இருக்கிற சாபங்கள் அதோடு முறிக்கப்பட்டுடும். ரட்சிப்பின் அனுபவம் வரும்பொழுது மொத்த சாபமும் முறிக்கப்படும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத பட்சத்தில் தான் சாபங்கள் சந்ததிகளை தொடருமே தவிர, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முன்னோர்களின் சாபம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் அவன் ரட்சிப்பின் நேரத்தில் அந்த சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டுவிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நியாய பிரமாணம் பலவிதமான சாபங்களை எழுதியிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான சாபம் அவனுடைய வாழ்க்கையிலே இதை நீ செஞ்சேன்னா உனக்கு இப்படி நடக்கும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் சாபத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு பின்னால் ஆண்டவர் தண்டனையான சாபங்களை வச்சிருக்கிறார். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகத்திலே, இப்ப படிக்கலாம் டைம் இல்லை, 28 முதல் 14 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லுவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன்மேல் பலிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு 14 வசனங்கள்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை அப்படியே வரிசையா கொட்டிட்டே வருவார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உனக்கு ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள், எல்லாம் அழு கர்த்தர் அப்படியே வருஷப்படுத்திட்டு வருவார். ஏராளமான ஆசீர்வாதத்தை 14 வசனங்கள் வரைக்கும் வரும். 15 வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என் வார்த்தைகளை இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த வார்த்தைகளை நீ கை கொள்ளாமல் போனால் இவைகளெல்லாம் வந்து சம்பவிக்கும் என்று அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஏராளமான சாபங்கள் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் வரும். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பழைய ஏற்பாடு சாபத்தை உடனடியாய் கொண்டு வந்துடும். ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் வந்த பிறகு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே சாபங்கள், முன்னோர்களின் சாபங்களும் வராது. அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு தப்பே, நீங்களே தப்பு பண்ணிட்டாலும் நீங்கள் உணர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதற்குரிய தண்டனை உங்க மேல வராது. ஆனால் உணராமல் போகிறவனுக்கு தண்டனை வரும். அதையும் நான் சொல்றேன், நம்ம ஒரு தவறு செய்கிறோம், ஒரு பாவம் செய்கிறோம், ஆனால் அதை உணராமல் போனால் அதற்குரிய தண்டனை, அதற்குரிய பிரச்சனை, அதற்குரிய சத்துருவின் ஆதிக்கம் வரும். ஆனால் அதே நேரத்திலே உணர்ந்து ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீண்டும் ஒரு விசை கழுவப்பட்டு விட்டால் எந்த சாபமும் உங்கள் மேல் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதான் முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டு விதமாக சாபத்தை முறிக்கிறார், சுமந்திருக்கிறார். ஒன்னு முன்னோர்களின் சாபம், நம்ம அதை தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. முன்னோர்களின் சாபம், அது ரட்சிக்கப்படும் போது அந்த நிமிஷத்தில் நம்முடைய வாழ்க்கை விட்டு முழுவதும் எடுக்கப்படுகிறது. நம்ம குடும்பத்தினுமே நம்முடைய வாழ்க்கையுமே அதுக்கு மேல அது ஆதிக்கம் செலுத்த முடியாது. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா உடனே சாபம் நம்ம மேல வராது. அதற்கு நீங்கள் உணர்ந்து கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை தொடராது, அதற்குரிய பிரச்சனை வராது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு இயேசு கிறிஸ்து பரிகாரம் செலுத்தவில்லை பழைய ஏற்பாட்டில். ஆகையினாலே அவன் தன்னுடைய பாவத்திற்குரிய சாபத்தை கண்டிப்பாய் அவன் சுமப்பான். அவன் எப்படிப்பட்ட நபராய் இருந்தாலும் அவன் பாவத்துக்குரிய சாபத்தை அவன் சுமப்பான். ஏன்னா அவனுக்காக பரிகாரி அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இப்ப இந்த ஜனங்கள் ஏன் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவனுடைய வாழ்க்கையிலே இவர்கள் தவறு செய்யறாங்க. தவறு செய்து இவனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள், விசுவாசினால் கூட சில குறைவுகள் வரும். குறைவுகள் வந்த பிறகு இவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வராமல் நியாயப்பிரமான சிந்தனையில் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன, சாபத்தை நம்புறாங்க. சாபம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெகட்டிவ் தாட்ல போயிட்டாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ல இவங்க போன காரணத்தினாலே இவருடைய வாழ்க்கையில விசுவாசம் போச்சு, ஆவிக்குரிய திட நம்பிக்கை போயிடுச்சு, கர்த்தர் மேல் இருக்கிற உறுதி போயிடுச்சு, அவங்களுக்கு சந்தோஷம் போயிடுச்சு. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை விசுவாசிக்கிறாங்க, போராட்டத்தை விசுவாசிக்கிறாங்க. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற ஒரு பயத்திலே அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆவிக்குரிய சந்தோஷத்தை எழுதிட்டாங்க. அவர்கள் எந்த தவறான காரியத்தை விசுவாசித்தார்களோ அந்த தவறான காரியங்களை அவங்க வாழ்க்கையில சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையின் தாட் பாசிட்டிவா இருக்கணும், புரியுதுங்களா? நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, நெகட்டிவ் திங்கிங்லேயே ஓடக்கூடாது. நான் தேவப்பிள்ளை, என் வாழ்க்கையில் நான் வெற்றி மட்டும்தான் பெறுவேன். ஆமேன். நான் தேவப்பிள்ளை, எப்பொழுதும் என் வாழ்க்கையிலே நான் வெற்றி சிறந்து கொண்டுதான் இருப்பேன். நான் தேவப்பிள்ளை, நான் ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நான் தேவப்பிள்ளை, என் வாழ்க்கையிலே கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். நான் தேவப்பிள்ளை, நான் கேட்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறதுனாலே என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம் சித்தத்தின்படி நேர்த்தியாய் நடத்துவார். நமக்கு நெகட்டிவ் தாட் வரக்கூடாது. இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோன்னு நெகட்டிவ் தாட் வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ல ஒருத்தன் போறான், அவனுடைய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவ அந்த பிரமாணத்திற்குள் இல்லாமல் அவன் நியாயப்பிரமான சிந்தனையில போறவன் தான் நெகட்டிவ் தாட்ல போய் பயந்து நடுங்கிட்டு இருப்பான். புதிய ஏற்பாட்டு பிரமாணம் என்பது நம்மை விசுவாசத்தில் முன்னடக்க பண்ணுகிறதே தவிர நம்மை பயத்திலும் கலக்கத்திலும் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதல்ல. இந்த கலாத்திய சபையை குறித்து ஏன் புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னார், அவங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்குள் போய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகல சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை மறந்து போனார்கள். அதைத்தான் திருப்பி நினைப்பூட்டுறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இதை சொல்லும்போது இந்த நிருபத்தை நீங்க எத்தனையோ தடவை படிச்சிருப்பீங்க. ஆனா இதுல வந்து பவுல் வந்து சில நுணுக்கங்களை கொண்டு வர்றார், ரொம்ப அழகான சில நுணுக்கங்களை எழுதுறார். இப்ப நம்ம வந்து 14 வரைக்கும் பார்த்தாலே, 3 15 படிங்க, நான் உங்களுக்கு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 15-18 வரைக்கும் வாசிங்க.
சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை, ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும்,
அவனுடைய சந்ததிக்கும்
வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன,
உடனே
சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த ஒரே சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான
430 வருஷத்து
நியாயப்பிரமாணமானது
தள்ளி
வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றையும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால்
அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது.
தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே.
இதை படிச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சாதாரணமா படிச்ச ஒண்ணும் புரியாது. என்னதான் சொல்ல வராரு? கேட்டீங்கன்னா இது சாதாரணமா உங்களுக்கு ஈஸியா புரியாது. ஆபிரகாமை குறித்து ஆரம்பிக்கிறார், புரியுதுல? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னு ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. 16 ஆரம்பிக்கிறார். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி எந்த சந்ததினா கிறிஸ்துவின் சந்ததி. அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படிங்கிறார். அப்ப இதுல இருந்து எங்க கொண்டு வரார்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லி ரொம்ப ஒரு கருகலான ஒரு டீச்சிங் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த கலாத்திய சபை என்பது ஒரு புறஜாதிகளிருந்து மீட்கப்பட்ட சபையின் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த இடத்தில் ஆபிரகாமை கொஞ்சம் இழுக்கிறாரு. அடுத்தது நியாயப்பிரமாணங்கிறாரு. 430 வருஷத்துக்கு பிறகு வந்த நியாயப்பிரமாணம் அதை வியர்த்தனமாக்க மாட்டாதுங்கிறாரு. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளோடு யாக்கோபு அவன் எகிப்துக்கு போறான். அந்த எகிப்துக்கு போய் 430 வருஷம் அங்க இருக்கிறான். 430 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் மோசையின் நாட்களிலே எகிப்தை விட்டு வெளியில வராங்க. இது சரித்திரம், ஜெனரலா நடந்த சரித்திரம். இப்போ அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. செங்கடலை கடந்தாங்க, வனாந்தரத்துக்கு வந்தாங்க. வனாந்தரத்துக்கு வந்து சீனாய் மலை, சீன் வனாந்தரத்துக்கு வராங்க. ஏலிமுக்கு வராங்க, அதன் பிறகு சீனாய் மலைக்கு வராங்க. வனாந்தரத்துல வந்து அவர்கள் அதன் பிறகு கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சீனாய் மலை, சீன் மனாதத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற மலைக்கு பேர் தான் சீனாய் மலை. அங்கே வரும்போதுதான் கர்த்தர் பார்க்கிறாரு, அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். இது யாத்திராகமும் 18 பிறகுதான் இருக்குது, படிக்க வேண்டாம். 18 பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேட்ட சொல்லுவாரு, நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுக்கிறதற்காக நீ மலையின் மேல் ஏறிவானுவார். அப்படி கர்த்தர் அவனை சீனாய் மலையின் மேல் அழைத்து அங்கே 40 நாட்கள் கர்த்தர் மோசையை வைத்து அங்கதான் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாத்திராகவும் 18 பிறகு ஆரம்பிச்சு 20 10 கட்டளைகள் வருகிறது. 25 ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த காரியங்கள் வருகிறது. இப்படி வரிசையாக கர்த்தர் அவர்களுக்கு எல்லா பிரமாணங்களை கொடுக்கிறார். எப்படி வாடணும், எப்படி வாடக்கூடாது, எல்லாம் கொடுக்கிறார். இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்மளை பார்த்து கேட்டோம்னா, நியாயப்பிரமாணம் முன்னால வந்துச்சா, கிருபையின் பிரமாணம் முன்னால வந்துச்சா? நியாயப்பிரமாணம் எல்லாம் அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா இங்க பவுல் ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு. இங்க பவுலுடைய வார்த்தையின் படி நீங்க சொல்றது, அத்தனை பேர் சொல்றதும் தப்பு. இப்ப உங்களை பார்த்து கேட்ட, நியாயப்பிரமாணம் முன்னால வந்துச்சா, கிருபையின் பிரமாணம் முன்னால வந்துச்சான்னா, நியாயப்பிரமாணம் தான் முன்னால வந்துச்சுன்னு. ஆனா பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் முன்னால வரல, கிருபையின் பிரமாணம் தான் முன்னால வந்துச்சுங்கிறார். புரியுதுங்களா? அதுதான் கலாத்தி நிருபத்தின் ஆழம். பவுல் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமும் 12 அழைக்கிறார். அடைக்கும் பொழுதே ஆண்டவர் அவரோடு முதல் 3 பேசுறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை பூமியில வந்து நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், எல்லாம் சொல்லிட்டு வர சொல்லி ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஏழு ஆசீர்வாதத்தில் அது ஒரு ஆசீர்வாதம். இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னா உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி எந்த சந்ததி? அதுதான் இங்க கிறிஸ்துவேங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அந்த சந்ததி அதுதான். உனக்குள் ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததியிலிருந்து பூமியில் இருக்கிற சகல வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதை தான் இங்க கொண்டு வந்துட்டார். இப்ப சொல்லிட்டு இந்த 16 வசனத்துல அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொல்லிட்டார். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அந்த சந்ததி கிறிஸ்துவே என்றால் கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது எது? நியாயப்பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? கிருபையின் பிரமாணம். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டது நியாயப்பிரமாணம் கிடையாது, கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமுமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை பேசல, கிருபையின் பிரமாணத்தை தான் பேசினார். கிறிஸ்துவின் சந்ததியை தான் பேசினார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மூலமாய் வரப்போகிறதான அந்த ஆவிக்குரிய சந்ததியை தான் பேசினாரே தவிர ஆண்டவர் அந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசல. அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் எப்ப வந்துச்சு? மோசையின் நாட்களில் வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் முன்னால வந்துச்சா கிருபையின் பிரமாணம் முன்னால வந்துச்சா? கிருபையின் பிரமாணம் தான் முன்னால வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? கிருபையின் பிரமாணம் தான் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து முன்னால வெளிப்பட்டது, கிருபையின் பிரமாணம். அதுக்கு பிறகு நடைமுறையில வந்ததான் நியாயப்பிரமாணமே தவிர ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை குறித்து எந்த ரெவலேஷன் கொடுக்கல. ஆபிரகாம் கிட்ட பேசுறது கிருபையின் பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணம் அதன் பிறகு இஸ்ரவேல் சந்ததி பெருகி கொண்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட அவங்க 25 லட்சம் ஜனங்களாக எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. என முதல்ல வந்தது இதுதான், கிருபையின் பிரமாணம் தான் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து முதல்ல வெளியில வந்துச்சு. இது அதுக்கு பிறகு 430 வருஷம் அடிமைத்தனத்துக்கு பின்னால்தான் நியாயப்பிரமாணம் வெளியில வந்துச்சு. அதனாலே நியாயப்பிரமாணம் ஒருபோதும் மேலானது கிடையாது. கிருபையின் பிரமாணம் தான் ஆண்டவருடைய மைண்ட்ல எப்பவுமே இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் பின்னால வேற வழி இல்லாம ஆண்டவர் கொடுத்ததே தவிர கிருபையின் பிரமாணம் தான் ஆண்டவருடைய மைண்ட்ல எப்பவுமே இருந்த விஷயங்கிறார். அதனாலே நீங்கள் இப்படிப்பட்ட கிருபையின் பிரமாணத்திலிருந்து விழுந்து போயிட்டீங்களே, புத்தி இல்லாதவர்களேங்கிறார். அதனாலதான் உங்களை புத்தி இல்லாதவர்களேங்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த கிருபையின் பிரமாணம் எவ்வளவு பெரியது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயே கிருபையின் பிரமாணத்தை கர்த்தர் பேசிட்டாரு. அந்த கிருபையின் பிரமாணத்தை கூட நம்மளை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் பொழுது நாம் எந்த விதமான சடங்காச்சாரங்களுக்கும் எந்த விதமான வழிபாடுகளுக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்காமல் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நல்ல படித்து ஆண்டவரோடு இணைந்து விடுதலையோடு ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம் மேலானது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த கிருபையின் பிரமாணத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இதற்கு தான் ஆண்டவர் நமக்கு வந்து நிருபங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கார். வேதத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு நிருபங்களை படிக்கும் போது இந்த கிருபையின் பிரமாண வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 4 சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் கிருபையின் பிரமாணத்தை தான் அவர் பேசியிருக்கிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவின் லைஃப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள் இருக்கும். ஒன்று அவருடைய வாழ்க்கை முறை, இன்னொன்று அவருடைய உபதேசம். வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அவர் அடிப்படை காரியங்கள், அது வந்து காமன் விஷயத்துல வந்து நியாயப்பிரமாணத்தின்படி இருப்பார். அப்படின்னா ஓய்வு நாள்வர் ஜபாலயத்துக்கு போவார், வருவார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருடைய பிராக்டிக்கல் லைஃப் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்திருக்க மாட்டார், கிருபையின் பிரமாணத்துல வாழ்வார். பேசிக்கான சில விஷயத்துல அது ஓய்வு நாள் கடைபிடிக்க அதெல்லாம் இருப்பாரு. ஆனால் ஓய்வு நாள் அவர் லாக்காய் நிக்க மாட்டாரு, அந்த நாள்லயே அற்புதம் பண்ணுவார். அவர் கிருபையின் பிரமாணத்துல வாழ்வார். அவருடைய உபதேசங்கள் முழுக்க 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 அது கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் பாவம் செய்தால் கொல்ல சொல்லுகிறது, கல்லெறிந்து கொல்ல வேண்டும்ங்கிறது. ஆனால் கிருபையின் பிரமாணம் சொல்லுகிறது இனி பாவம் செய்யாதேங்குது. அப்ப அவருடைய உபதேசம் முழுக்க முழுக்க கிருபையின் பிரமாணத்துல போச்சு. நீங்க 4 சுவிசேஷத்தை நல்லா படிங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தை நல்லா கரைச்சு கூடிங்க, நல்லா படிங்க, நிருபங்களை நல்லா படிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சாதாரணமா படிச்சா புரியறது கஷ்டம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அவரோடு நெருங்கி இருந்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு ரகசியம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப அருமையான ஆழமான சத்தியம். பாருங்க, இதுவரைக்கும் நம்ம வந்து நியாயப்பிரமாணம் முன்னால வந்துச்சு, கிருபையின் பிரமாணம் பின்னால வந்துச்சு, நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய மைண்ட்ல பாத்தீங்கன்னா கிருபையின் பிரமாணம் தான் முன்னால நிக்குது, நியாயப்பிரமாணம் பின்னாலதான் வந்து நிக்குது. அதை பவுல் அங்க கலாத்திய நிருபத்தில் என்னைக்கே எழுதி வச்சுட்டார். எத்தனையோ வருஷம் நம்ம கையில பைபிளை வச்சுட்டு நம்ம திருப்பியும் நம்ம கிருபையின் பிரமாணம் பின்னால வந்துச்சு, நியாயப்பிரமாணம் முன்னால வந்துச்சு சொல்லிட்டு காண்டுக்கிறோம். ஆனால் நம்ம கையில் இருக்கிற பைபிள் தெளிவா சொல்லுது, கிருபையின் பிரமாணம் தான் ஆண்டவருடைய மைண்ட்ல முன்னால வந்துச்சு இல்லையா. அப்ப ஆண்டவர் நமக்கு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த கிருபையின் பிரமாணத்தை நீங்கள் நிறைவாய் அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரோடு க்ளோஸ் வாக், நெருங்கி வாடுங்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் சொல்லி ஜபிக்க போறேன். இரண்டாம் அதிகாரம் 20வது வசனம், முதலாவது.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
போதும். ஆறாம் அதிகாரத்திலே 14வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறு ஒன்றையும் குறித்து
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்.
இந்த ரெண்டு வசனங்கள் ஒரே காரியத்தை தான் பேசுறாங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்றார். அடுத்தது இங்கே சொல்லும் பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்னா அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவை அறையுண்டிருக்கிறேன். அப்ப இந்த சிலுவையை குறித்து மட்டும் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றார். கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன்கிறார். நான் அல்ல, பவுல் இல்லை, முடிஞ்சிட்டாரு. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த சிலுவை மரணம் அவர் வாழ்க்கையில் என்ன செய்ததுன்னா, இனி நான் அல்ல என்கிற நிலைமைக்குள் அவரை கொண்டு வந்தது. ஒன்று. இரண்டாவது, அவர் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதுனார். அப்படின்னா கிறிஸ்துவின் சிலுவை அவரை உலகத்தை விட்டு முற்றிலுமாய் பிரித்து விட்டது. உலகத்தோடு இருக்கிற காரியங்களை விட்டு முற்றிலுமாக அவருடைய சிலுவை மரணமானது தன்னை உலகத்தை விட்டு பிரித்து தன்னை வேறுபடுத்தி விட்டதுங்கிறார். இதுதான் அந்த சிலுவையின் மேன்மை. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. இந்த புதிய ஏற்பாட்டு சிந்தனையிலே, புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க மைண்ட்ல டிராவல் பண்ணணும்னா, அந்த கிருபையின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்தவராகிய ஆண்டவரோடு நாம் இணைந்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கணும். புரியுதுங்களா? அவரோடு ஒன்றாய் இணைந்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை அவரோடு முழுவதும் ஒட்டிக்கொள்ள வேண்டும். அங்கதான் உலகத்தை விட்டு நம்ம பிரிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவோடு நெருங்குங்கள், கிறிஸ்துவோடு நெருங்குங்கள். சுயத்தை முழுவதும் விட்டு கொடுப்பதற்கு கிறிஸ்துவோடு நெருங்குங்கள். அப்படின்னா எப்படி கிறிஸ்துவோடு நெருங்குறது? ரொம்ப சிம்பிள். தேவனுடைய வசனங்கள் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணினார். அப்ப அந்த வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை, அதுதான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணினார். வேதத்தை நன்கு வாசி, வேதத்தின் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நல்ல மனதில் ஏற்றுங்க, படிங்க படிங்க. அந்த வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. வசனங்கள் உள்ளே போக போக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே நிறைந்து காணப்படுவார். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு வரும். ஏன்னா வேத வசனம் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை. வசனம் உள்ள போகும்போது உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வரும். நியாயபுரமான சிந்தனையே வராது, நெகட்டிவான சிந்தனை வராது, பயம் கலக்கம் சாபம் எதுவுமே உங்களுக்கு பயம் வராது. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை வசனத்துக்குள்ளதான் நிறைஞ்சிருக்கிறது. அதனாலே வசனம் உள்ள போகும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உருவாகும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் உங்களை கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாய் உங்களை கொண்டு வந்து உலகத்தை விட்டு உங்களை தனிமைப்படுத்துகிறது. இதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. இந்த காரியத்தை பவுல் என் வாழ்க்கையில் நான் இதை அனுபவிக்கிறேன்டா. நானோ, நீங்களாம் புத்தி இல்லாதவங்க வேற மாதிரி இருக்கிறீங்க, ஆனா நானோ அப்படி கிடையாது, நான் வேற மாதிரிங்கிறார். புரிதல, நான் வேற மாதிரி, நீங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கிறீங்க, புத்தி இல்லாம போயிட்டீங்க, ஆனால் நானோ அப்படி கிடையாது. கிறிஸ்துவின் சிந்தை, ஆண்டவரோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், என்னை நான் தனிமைப்படுத்தி கொண்டேங்கிறார். அப்போ இந்த கலாத்திய சபை, ஏன் புத்தி இல்லாதவர்கள் இவர்கள், கிறிஸ்துவோடு வாழ வேண்டியவர்கள் மறுபடியும் நியாய பிரமாணத்தோடு போயிட்டாங்க, கிருபையின் பிரமாணத்தோடு வாழ வேண்டியவர்கள் மறுபடியும் நெகட்டிவான சிந்தனையில் போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது, இந்த கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது, கிறிஸ்துவின் நாமம் விலையேற பெற்றது. அந்த நாமத்தை பயன்படுத்தி எதையும் நாம் மேற்கொள்ள முடியும். அவருடைய ரத்தத்தை பயன்படுத்தி எப்பொழுதும் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவருடைய நாமத்தினாலே நம்ம எப்பொழுதும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அவருடைய வசனத்தை கொண்டு எப்பொழுதும் ஒரு வெற்றியுள்ள சிந்தனையிலே நாம் இருக்க முடியும். தோல்வி நமக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது. ஆமேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர், அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களாகி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் பொழுது தோல்வி என்பது இல்லை. அதனால தான் இந்த கலாத்திய சபை நெகட்டிவான தாட்டுக்குள்ள போயிடுச்சு. காரணம், நியாயபுரமான சிந்தனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க புத்தி இல்லாதவர்கள். நாம் ஒருபோதும் புத்தி இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. நாம் புத்தியுள்ள தேவ பிள்ளைகளாய் வேதத்தில் நிறைந்து கர்த்தருக்கு சாட்சியாக நிற்போம். ஆமேன். ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சோத்திரம், க்ளோரி டு ஜீசஸ். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி பவுல் கலாத்திய சபை விசுவாசிகளை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். புத்தி இல்லாத கலாத்தியரே, ஏன் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள்? இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதை அவர்கள் மறந்து போனார்கள். அதை அவர்கள் மறந்து போனார்கள். அவங்க வாழ்க்கையில் அதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நம்மை இந்த பிரபஞ்சத்திலிருந்து மீட்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மீட்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இந்த கலாத்திய சபை புத்தி இல்லாதவர்களாய் போனதற்கு காரணம், மறுபடியும் நியாய பிரமாணத்துக்கு போயிட்டாங்க, மறுபடியும் சடங்காச்சாரத்துக்கு போயிட்டாங்க, மறுபடியும் குற்ற உணர்வுக்கு போயிட்டாங்க, மறுபடியும் சாபத்தை குறித்து பயப்படுகிற பயத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அதனால தான் சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொன்னார். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பு மிகவும் பெரியது. நியாயப்பிரமாணம் வேறு வழி இல்லாமல் ஒழுங்கில்லாதவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதே தவிர ஆண்டவனுடைய இருதயத்தில் முதலாவது தோன்றியது நியாயப்பிரமாணம் கிடையாது. அவருடைய இருதயத்தில் முதலாவது தோன்றியது கிருபையின் பிரமாணம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது நியாயப்பிரமாணம் கிடையாது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தது கிருபையின் பிரமாணம். அதைத்தான் சொன்னார், உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வம்சம் எந்த வம்சம்? அதுதான் கிறிஸ்துவின் வம்சம், அதுதான் கிருபையின் பிரமாணத்திலே வருகிறதான கூட்டம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது கிருபையின் பிரமாணம், நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாணம் ஆபிரகாமுடைய காலம் முடிஞ்சு, ஈசாக்குடைய காலம் முடிஞ்சு, யாக்கோபுடைய காலம் முடிஞ்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே போகும்போது அங்கதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. எவ்வளவு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, ஆனா கிருபையின் பிரமாணம் அதுக்கு முன்னாலேயே வந்துருச்சு. கிருபையின் பிரமாணத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த சந்ததியிலே தான் நீங்களும் நானும் இருக்கிறோமே தவிர நம்ம யாரும் நியாயப்பிரமாணத்தின் சந்ததி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கிருபையின் பிரமாணம். அதுதான் ஆண்டவருடைய பிரதான திட்டம், அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். நாம தான் உண்மையிலேயே வாக்கு தத்தத்தின் சந்ததி. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் என்பது கிருபையின் பிரமாணத்தை உடையவர்கள், அதுதான் நீங்களும் நானும். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டது நம்மை குறித்து தான். ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, கிருபையின் பிரமாணத்திற்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு, அதுதான் யாக்கோபின் சந்ததி. ஆனா ஆண்டவர் நம்மைத்தான் முதலாவதாகவே முன்குறித்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வையில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாக்கோபின் சந்ததியை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். இஸ்ரவேலர்களை பார்க்கிலும் நம்ம தான் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நம்மளை தான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு பேசினாரே தவிர ஆபிரகாமுக்கு கர்த்த நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசல, நம்ம பத்தி தான் ஆண்டவர் பேசினார். இந்த கிருபையின் பிரமாணம், அதனாலதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல, புறஜாதிகளுக்கு உண்டா இருக்கிறது. அப்ப நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணராய் இருக்கிற கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து விடுங்கள். ஒரு நாளும் அவரை விட்டு பிரியாதீங்க. ஒருபோதும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே ஒரு இடைவெளி வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. வேதத்தை வாசிங்க, தியானிங்க, உங்கள் உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன குறை வந்தாலும் அந்த கிறிஸ்துவின் இடத்துல அறிக்கையிட்டு சரிப்படுத்துங்க. ஆண்டவரோடு நெருங்கி பழகுங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். சோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர், இதுவரையிலும் நாங்கள் நியாயப்பிரமாணம் முந்தியும் கிருபையின் பிரமாணம் பிந்தியும் வந்தது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் உம்முடைய இருதயத்தில் முந்தி வந்தது கிருபையின் பிரமாணம், பிந்தி வந்தது நியாயப்பிரமாணம் என்பதை ஆண்டவரே இந்த நிருபம் எங்களுக்கு அழகாய் படம் பிடித்து காட்டுகிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற சந்ததிகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு நீங்க யாக்கோபின் சந்ததியை குறித்து பேசாமல் எங்களை குறித்து தான் நீங்க பேசி இருக்கிறீங்க. ஆபிரகாமோடு பண்ணின அந்த ஏழு வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களிலே அது எங்களை குறித்து பேசப்பட்டதப்பா. நாங்கள் எவ்வளவு தூரம் பாக்கியம் பெற்ற சந்ததியாய் நாங்கள் இருக்கிறோம். அந்த சந்ததி கிறிஸ்துவே, கிறிஸ்துவின் மூலமாய் வந்த சந்ததி நாங்கள். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக சோத்திரம். இதை உணர்ந்து நாங்கள் புத்திமான்களாய் உமக்குள் நடக்க உதவி செய்யுங்க. புத்தி இல்லாத கலாத்தியரை போல் அல்ல, புத்தியுள்ள தேவ பிள்ளைகளாய் உமக்கு முன்பாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.